அதிகாரம் 46 அதிகார வசனம் 7-24 வரைக்கும் நம்ம இன்னைக்கு வாசிச்சிருக்கிறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லிஸ்ட், பேருங்களுடைய லிஸ்ட். அது ஒரு மாதிரி போர் அடிக்கிற பேருங்க தான், அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏதாவது நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு கூட தேடி பாத்தீங்கன்னா கூட எதுவும் சரியான பேருங்க இல்லை, முப்பின் பப்பின் அப்படின்னு சரியான பேருங்களே இல்லை, ஒரு மாதிரி அந்த காலத்துல இருக்கிற பேர். இது ஏன் தவறழைக்காத பரிசுத்தமான வேதாகமத்துல எவ்வளவு ஒரு 20 வசனங்க, இந்த 20 வசனங்களுக்கு இந்த மாதிரி பேருங்களை இது போட்டு இடம் கொடுத்துருக்குன்னா அது முக்கியமா தானே இருக்கணும். நம்ம தேவையில்லாததியா கடவுள் சேர்ப்பாரு இல்ல, முக்கியமா தான் இருக்கணும். அதுதான் நம்ம முதலே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேருங்க வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறது, அப்படியே அழகா பேப்பரை திருப்பிடுவோம், அதை பத்தி ஒன்னும் யோசிக்கிறதே இல்லை. அப்பா ரெஸ்ட், ஒரு 3 அதிகாரத்தை நான் முடிச்சுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு திருப்பிடுவோம். இதை யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அதுல அர்த்தம் இருக்கு, அது இல்லாம கடவுள் போட்டல. ஏன் அப்படின்னா 70 பேர் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனாங்க அப்படின்னு வருது. அந்த 70 பேருடைய பேர் யாரு, யாருக்கு பிறந்தாங்க அப்படின்றது தெரியணும். ஏன் தெரியணும்னா, இவங்க 70 பேர் தான் ஒரு தேசமா மாற போறாங்க. அந்த 70 பேர் தேசமா மாறும்போது அவங்கள பிரிக்கப்படுறது வந்து 12 கோத்திரங்களா பிரிக்க பட போறாங்க. 12 பிள்ளைங்க யாக்கோபுக்கு, அது இஸ்ரவேல 12 கோத்திரங்களா பிரிய போகுது. அதனால இந்த பேருங்க ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல்ல யாருக்காவது எந்த விஷயத்துக்கும் எந்த கோத்திரம் நீ தெரியணும், உன்னை வேலையில சேர்க்கணும்னா எந்த வேலை கொடுக்கறதுன்னு, ஒரு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு. லேண்டு கொடுக்கணும்னா ஒரு ஒரு கோத்திரத்துக்கு, நீ பெஞ்சமின் கோத்திரத்துல பிறந்து நீ வேற எங்கேயோ லேண்ட் எடுக்க முடியாது, ஒரு ஒரு கோத்திரத்துக்கு அந்த தான் லேண்டு, அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. அந்த ஆர்மியில சேர்க்கணும்னா கூட கோத்திரம் தான் இருக்கு. ஏன் மேசியா இந்த உலகத்துக்கு வரணும்னாலும் பெஞ்சமின் கோத்திரத்துல வந்துட முடியுமா? எந்த கோத்திரத்திலிருந்து மேசியா வரணும்? யூதா, யூதா குலத்தின் சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு யூதால இருந்தான் வரணும், புரியுதுங்களா? அதனால அந்த கோத்திரங்க ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. கடவுள் வந்து நம்மளுடைய கடவுள் பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த இந்த வாரம் படிக்க போறோம் விசுவாச அறிக்கையில, அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். மனுஷன் அவ்வளவு கீழே சீரழிந்து போய்விட்டதுனால அந்த மனுஷனை சரி பண்ணணும், மனுஷன் கிட்ட அவனை சரி ஆக்கணும்னா ஒரே விதத்துல தான் கடவுள் செயல்பட முடியும். அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது, இன்னுமே செஞ்சா யாரு தான் செய்யணும்? கடவுள் தான் செய்யணும். அது எப்படி செய்யறாருன்னா, உடன்படிக்கையின் மூலமா செய்யறாரு. ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறார், அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். அதான் விசுவாச அறிக்கையில படிக்க போறோம் அடுத்த வாரம். இந்த வார்த்தைகள் என்ன காமிக்கிறதுனா, அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். ஒவ்வொரு மனுஷன் கிட்டையும் ஆபிரகாம் கிட்ட அவர் உடன்படிக்கை செஞ்ச மாதிரி, நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உடன்படிக்கை செஞ்சுட்டு நம்மள தனித்தனியா விட்டுறவர் இல்ல. நம்மள உடன்படிக்கை செய்தவங்களெல்லாம் வச்சு ஒரு ஜாதி ஆக்குனார், இஸ்ரவேல ஆக்குனார். அதே மாதிரி புதிய ஏற்பாடுலயும் அதே தான், நம்ம கிட்ட எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கடவுள்கிட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அவங்களை எல்லாம் வச்சு என்ன ஆக்குறாரு? ஒரு சபையாக ஆக்குறார். அவரு தனித்தனியா நம்மள விட்டுறது இல்ல. ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் இப்போ நினைக்கிறது, இப்போ கிறிஸ்தவத்திலேயே பெருசா நினைக்கிறது என்ன அப்படின்னா, தனிப்பட்ட விதத்துல யோசிக்கிறது, நானும் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு. அது முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு இல்ல, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு தான் அதுலயே போக்கஸா இருக்கிறது. ஆனா அது முக்கியம். அந்த மாதிரி உண்மையா தனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவுல ஒரு கிறிஸ்தவன் என்ன விரும்புவான் தெரியுமா? ஒரு சபையில தான் இருக்கணும்னு விரும்புவான், புரியுதுங்களா? ஏன்? அது ஒரு சமுதாயமா தான் அழைச்சிருக்காரு அவரு. ஒரு சபையில, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கிறிஸ்தவன் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு சபையில இருக்க வேண்டியதில்லை. ஆனா எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் ஒரு சபையில தான் இருப்பான். தனியா அவன் எங்கேயுமே புதிய ஏற்பாடுல தனியா யாருக்காவது ஒரு நிருபம் எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? இல்ல. எல்லா நிருபங்களும் எதுக்கு எழுதி, யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு தான். நான் எபேசியர் படிக்கிறேன்னா அந்த எபேசியர் புக்கு எனக்கு எப்ப பொருந்தோம்னா, நான் ஒரு சபையில இருந்தாதான் பொருந்தோம். நான் ஏதோ தனிப்பட்ட நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே முடியாது, புரியுதுங்களா? திமோத்தி எழுதியிருக்குன்னு சொல்லலாம், தீத்து எழுதியிருக்கலாம். என்னத்துக்கு எழுதியிருக்கு திமோத்தி? அவர் ஒரு சபையில இருந்து பாஸ்டரா எப்படி நடத்தணும்னு தான் திமோத்தி எழுதியிருக்கு. சபைக்கு தான் முழு புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டது, புரியுதுங்களா? அதனால ஒரு உடன்படிக்கை, நம்ம ஒரு ஒரு குரூப்பா இருக்கணும் தான் கடவுள் விரும்புறாரு. உண்மையாவே எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்குன்னா, அந்த மாதிரி கிறிஸ்தவங்க என்ன விரும்புவாங்க? ஒரு சபையில இருக்கணும் தான் விரும்புவாங்க. தனிப்பட்ட விதத்துல இயங்கணும்னு நிறைய பேர் கிறிஸ்தவங்க இப்போ அப்படித்தான் இயங்குறது. நான் தனி எனக்கும் கடவுளுக்கும் நான் சரியா இருந்துக்கிறேன், நான் எங்கேயும் சபைக்கு போல, ஆனா நானும் கடவுளும் ஜபம் பண்ணிக்கிறேன், வீட்டிலேயே ஜபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. காணுகிற தேவனை நீ நேசிக்கிறன்னு சொல்லிட்டு காணுகிற சகோதரன் நீ நேசிக்கலன்னா நீ பொய்யனா இருக்க. அவன் விசுவாசியா இல்ல, ஒரு விசுவாசி தனிப்பட்ட விதத்துல அவன் இருக்கவே முடியாது. அவன் சபையிலதான் இருப்பான், எங்கேயாவது சபையிலதான் இருப்பான். கேள்வி என்ன வருதுன்னா, என்ன மாதிரி சபையில இருக்கிறது, என்ன மாதிரி சபையில இருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இஸ்ரவேல வந்து ஏன் அந்த கோத்திரங்க ரொம்ப முக்கியம் தெரியுங்களா, நான் வந்து எந்த கோத்திரத்துல அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா. இயேசு கிறிஸ்துடைய பாரம்பரியம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவர்ல இருந்து ஆதாம் வரைக்கும் அவருடைய பாரம்பரியம் தெரியும் அவளுக்கு போட்டிருக்கு. எல்லா இஸ்ரவேலுக்கும் அவனுடைய பாரம்பரியம் தெரியும் அவனுக்கு, எங்க அப்பா யாரு, எங்க தாத்தா யாரு, முத்தாத்தா யாரு, அப்படிலாம் தெரியும். ஒருவேளை அவனுக்காவது அவன் பாரம்பரியம் தெரியாம இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வந்து தெரியுங்களா, அவன் இஸ்ரவேலனே ஏத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க, இஸ்ரவேலாவே அவன் ஏத்துக்க முடியாது பாரம்பரியம் தெரியலனா. அவனை அவனுடைய பாரம்பரியத்தை அவன் பார்த்தா தெரியணும், அவனுக்கு தெரியணும். அதனாலதான் இந்த 70 பேர் போட்டிருக்கு. அதே மாதிரி எது உண்மையான சபை, எது உண்மையான சபை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், சபை கரெக்டான சபை எது நம்ம பாத்துக்கணும், கரெக்டான சபையில நம்ம இருக்கணும்னா ஒரு முக்கியம், யாரும் செய்ய மாட்டாங்க, ஒரு முக்கியமான காரியம் என்ன பார்க்கணும் தெரியுங்களா, அந்த சபைய வந்து நம்ம சரித்திரத்துல அதுக்கு ஒரு பாரம்பரியத்தை பார்க்க முடியுதான்னு நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா. என்னுடைய சபை, நான் ஒரு சபைக்கு போறேன், அந்த சபைய பாரம்பரியத்துல நான் எங்க பாக்குறேன்னு பார்க்க கத்துக்கணும். கிறிஸ்தவம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, நேத்தா ஸ்டார்ட் ஆச்சு, இல்ல நான் பிறக்கும் போதா ஸ்டார்ட் ஆச்சு, இல்ல எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வந்து சபை ஏற்பட்டு 2000 வருஷத்துல இருந்து சபைகள் அப்பெல்லாம் வந்தது. என்னுடைய சபையை நாங்க எங்கேயாவது பார்க்க தெரியணும், அந்த சரித்திரத்துல என் சபையை நான் பார்க்கலன்னா அது கரெக்டான சபையா இருக்காது. பாஸ்டர் பாலா அடிக்கடி சொல்லுவார், நம்ம சபையை எங்க பார்க்கணும், சரித்திரத்துல பார்க்கணும். இல்லைன்னா அநேக காளான் மாதிரி முளைச்சிருக்கு சபைங்க ரொம்ப, அந்த சபையை போய் நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது, புரியுதுங்களா. அதெல்லாம் சபைகளே இல்லை, அந்த உடன்படிக்கையில வராத சபைகள் சபைகளே இல்ல. டோர் சபை, மோப் சபை, கார்டன் சபை, இந்த சபை, அதுக்கெல்லாம் எங்க பாரம்பரியம், எங்க இருந்து வந்தாங்க அவங்க எல்லாம், இப்ப வருவாங்க திருப்பி போயிருவாங்க, எங்க அங்கிருந்து வந்தாங்களா அவங்க எல்லாம், இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா எல்லா சபைகளும் மாட்டிக்குவாங்க. யோசிச்சு பாருங்க, உதாரணத்துக்கு ரோமன் கத்தோலிக் சபையை பாரம்பரியத்துல நம்ம பார்க்க முடியும். எதனால பார்க்க முடியும், அவங்க செஞ்ச அந்நியாயம், அவங்க செஞ்ச அட்டூழியம், பைபிள் மக்களுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக எத்தனை பேரை கொலை பண்ணாங்க, மார்ட்டின் லூத்தர்லாம் எப்படி விரட்டினாங்க அப்படின்றத ரோமன் கத்தோலிக்ல பார்க்க முடியும். அது கிறிஸ்தவமே இல்லை. ரோமன் கத்தோலிக் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ வந்து நாடகம் போட்டுக்கிட்டு பெரிய பாதிரியார் இருக்காரு, ஹிஸ்டரி ரோமன் கத்தோலிக் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா வெறுத்துருவீங்க. இந்து மதம் கூட எவ்வளவோ பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல இந்து மதம், நான் சொல்றேன் ரோமன் கத்தோலிக்க விட மோசம். சரித்திரத்துல அவங்க பண்ண அநியாயம், அவங்க பண்ண அட்டூழியம் வேற யாருமே பண்ணதில்ல, பயங்கரமான சபை. போப்புங்க போட்ட கூத்துங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அது அந்த அது ஒரு சபையா இருக்க முடியுமா, அங்க போய் சேரலாமா, நம்ம சேர முடியாது. இன்னும் அநேக சபைகள் எடுத்துக்காங்களே, நான் ஓபனா சொல்றேன் இல்ல, பெந்தகோஸ் சபை எடுத்துக்காங்க, சரித்திரத்துல நீங்க பார்க்க முடியுமா, உங்களுக்கு தெரியுமா, பார்க்கவே முடியாது. 19th century முன்னாடி பெந்தகோஸ் சபையை நீங்க பார்க்கவே முடியாது. 2வது நூற்றாண்டுல பார்க்கலாம், 2வது நூற்றாண்டுல வந்து மாண்டனஸ்னு ஒருத்தர் வந்தார், அவரு சில லேடிஸ் நிறைய லேடிஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாரும் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சத்தம் போட்டு உணர்ச்சிகளை எழுப்பி 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 போட்டாங்க. உண்மையான சபை என்ன பண்ணுச்சு, இது ஒரு கள்ள போதகம், இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தள்ளி வச்சாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி உணர்ச்சிகளும் இந்த மாதிரி சத்தம் போடுறதுக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கதான் பார்க்க முடியும் ஒரு சில அடையாளங்க, மாண்டனிசம்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னக்கும் சபையா இல்லை உங்களுக்கு தெரியுங்களா, அதுக்கு ஒரு பாரம்பரியமே இல்லை. 19th century தான் ஸ்டார்ட் ஆச்சு பெண்டகோஸ்டல் சர்ச். நீங்க படிச்சு பாருங்களேன், நான் சொல்றேன் நீங்க கேட்க வேணாம், நீங்க படிச்சு பார்க்கலாம். ஜெகோவா விட்னஸ் தேடி பாருங்க, ஜெகோவா விட்னஸ் எல்லாரும் மாட்டிக்குவாங்க. இந்த இந்த கிரைடீரியா வச்சு ஒரு சபையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எல்லாரும் மாட்டிக்குவாங்க. ஜெகோவா விட்னஸ் இல்லவே இல்லை, ஜெகோவா விட்னஸ் அங்கங்க வந்துச்சு, அதெல்லாம் கள்ள போதகம்னு கண்டித்து அகஸ்டின் தெர்டுலியன் பெரிய விசுவாசிங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் கள்ள போதகம் தள்ளி வச்சாங்க. இப்போதான் யாருக்கும் என்ன, நமக்கு எல்லாருக்கும் சபை சரித்திரம் தெரியல, அதனால எல்லாரையும் ஏமாத்தலாம். எல்லாரும் பெரிய சபைகளை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தலாம். யாருக்கு சபை சரித்திரம் தெரியுது? இந்த மாதிரி யாரு பாக்குறாங்க? யாரும் பாக்குறது இல்ல. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய பாரம்பரியத்தை மறந்த மாதிரி சபைகளும் விசுவாசிகளும் தம்முடைய பாரம்பரியம் யாருக்கும் தெரியாது. எல்லாரையும் ஏமாத்தலாம், பாரம்பரியம் தெரியலன்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் எல்லாரையும் ஏமாத்தலாம். நமக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம புதுசா ஒண்ணு ஏற்படுத்துறது இல்ல, அங்கிருந்து வந்ததுல இருந்து நம்மள பார்க்க கத்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சபைக்கு, சரி, நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், நம்ம சபையை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். பெருமையா சொல்ற மாதிரி நமக்கு தெரியல, ஆனா நம்முடைய பாரம்பரிய பெருமையை நம்ம எடுத்துதான் சொல்லணும். ரிஃபார்ம்டு கிரேஸ் சர்ச்னு வச்சிருக்கோம். ஒருத்தருக்கு நம்ம பேரே பிடிக்கல, என்ன நீங்க ரிஃபார்ம்டுன்னு வச்சுட்டீங்க என்றார். என்ன அதுக்கு அர்த்தம்? எங்க இருந்து நம்ம வரோம், நம்மள எங்க பார்க்க முடியும்? சீர்திருத்தத்துல நம்மள பார்க்க முடியும், ரெஃபர்மேஷன்ல பார்க்க முடியும். எங்க எடுத்து பாருங்க, ஜான் பன்னியன் தெரியுமா உங்களுக்கு? சில பேருக்கு தெரியும், மோட்ச பயணி எழுதினவர், மகா பெரிய விசுவாசி. மார்ட்டின் லூத்தர் தெரியுமா உங்களுக்கு? ஜான் கால்வின் தெரியுமா? ஜான் ஓவன், பியூரிட்டன்ஸ் சில பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, நம்ம குரூப்ல தாங்க வந்தவங்க, ரிஃபார்ம்டு சர்ச்ல இருந்தவங்க அவங்கெல்லாம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எடுத்து பாருங்க, ரிஃபார்ம்டு கொள்கையில இருந்தவங்க அவங்கெல்லாம். அவங்கெல்லாம் எதுக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்காக நின்னவங்க. சத்திய பைபிள, உலகத்துக்கு பைபிளை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி, ரோமன் கத்தோலிக் ஒழிச்சிருந்த பைபிளை எடுத்து உலகத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவங்க. நீங்க வச்சிருக்கிற தமிழ் பைபிள், கனடா பைபிள் யாருங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? ஒரு பெண்டகாஸ்ட்ல ஒரு கமெண்ட்ரி ஒழுங்கா எழுதியிருக்காங்களா? ஒரு மண்ணும் இல்ல. எல்லாம் சத்தம் வரும் கூத்துதான். நமக்கு பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததே சீர்திருத்தவாதிங்க. அந்த ஜாதியில இருந்து நம்ம வரோம், அதுக்குதான் ரிஃபார்ம்டுன்னு வச்சிருக்கோம், ரிஃபார்ம்டு சர்ச். அந்த ஜாதியில இருந்தா சார்ல்ஸ் பர்ஜன், வில்லியம் கேரி, இந்த ஊர்ல வந்து பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணது அவரு தான். எங்க இருந்து வந்தார் அவரு? எல்லாம் ரிஃபார்ம். நம்ம என்னத்தை விசுவாசிக்கிறோமோ, 1689 எதை விசுவாசி படிக்கிறோமோ, அதுல இருந்து வந்தவங்க, சத்தியத்துக்காக உயிரை விட்டவங்க. அந்த பாரம்பரியத்துல இருந்து நம்ம வரோம். புரியுதுங்களா? அந்த கண்டினியூஷன் நம்மள பாருங்க சரித்திரத்துல. பவுல் இருந்து எடுத்து பார்க்கலாம், நம்மள நம்முடைய கொள்கைகளை நம்பினவங்களை பாத்தீங்கன்னா, பவுல், அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரையும் பார்க்கலாம். வில்லியம் டிண்டேல் நேரா வச்சு எரிச்சிட்டாங்க அந்த மனுஷனை. அவர் பண்ண பெரிய தப்பு என்ன? பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். எல்லாம் நம்ம ஜாதி தான். நம்ம குலத்துல இருந்து வந்தவங்க செஞ்ச வேலை என்ன பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்காக செத்தாங்க. பைபிளுடைய அருமையும் பெருமையும் உலகத்துக்கு எடுத்து விவரிச்சு சொன்னவங்க நம்ம ஜாதி. புரியுதுங்களா? அதான் நம்ம பாக்குறோம். இதை பார்க்கும் போது அதான் உண்மையான சபை. அதனாலதான் அது பேர் நம்ம வச்சிருக்கிறோம், ரிஃபார்ம்டுன்னும் போது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய ஹெரிட்டேஜ் என்னன்றதை நம்ம எடுத்து சொல்றோம். அதான் ரிஃபார்ம்டு இதுன்னு பாக்குறோம். இதை பார்க்கும் போது இந்த இஸ்ரவேலுக்கு அவன் ஒரு அவனுடைய பாரம்பரியம் அவன் பார்க்க கத்துக்கலனா அவர் இஸ்ரவேலனே இல்லை. அது ஏமா நானும் உங்களுக்கு சொல்றேன், உடன்படிக்கையின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய சப பாரம்பரியம் தெரியலன்னா அந்த அவங்களெல்லாம் பார்த்து இந்த நியாயத்திற்குல என்ன சொல்ல போறாரு? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு போறாரு. ஏன் காளான் மாதிரி முளைச்சி வந்துட்டாங்க, சபையே தெரியாத மாதிரி. எங்க இருந்து வந்தோம், ஏது வந்தோம், என்ன நம்புறோம்? இல்ல, கண்டதையும் நம்ப வேண்டியது. ஒரு மனுஷனை வச்சு சபையை நடத்த வேண்டியது. புரியுதுங்களா? அநேக சபைகள்ல ஒரு மனுஷன் அவன் ஆயுசு தான், அதுக்கப்புறம் போயிரும். அவரு செத்த உடனே அந்த சபையே போயிரும். அந்த மாதிரி அது இல்ல சபை. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபை. ஒரு பேட்டர்னு வாங்க தெரியுங்களா, இந்த ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் ஒரு ஃபயர் எடுத்துக்கிட்டு அந்த இதை எடுத்துக்கிட்டு ஓடி வருவாங்க. அவர் டயர்டாய் ஓடி வருவார், அவ்வளவுதான் அவருனால ஓட முடியும். என்ன பண்ணுவாரு? கீழே போட்டுற மாட்டாரு, நெக்ஸ்ட் கொடுத்து அனுப்புவாரு. அந்த மாதிரி தான் 200 நூற்றாண்டா கொடுத்துக்கிட்டு வராங்க. நம்ம எடுத்துக்கிட்டு ஓட பாக்குறோம் இந்த நூற்றாண்டுல அந்த சத்தியத்தை. மத்தவங்களை பார்த்து நம்ம ஏன் இல்ல, அவங்களோடு நம்ம வரணும்னு பாக்குறோம். நம்ம அவங்கள கனெக்ட் ஆகிறோம், அதை நீங்க பாத்துக்கணும். நம்ம விசுவாச அறிக்கையை ஏன் படிக்கிறோம்? அவங்கள கனெக்ட் ஆகி வரணும், அதனாலதான் நம்ம அப்படி வரோம். புரியுதுங்களா? அதான் உடன்படிக்கை தேவன் நம்ம பாக்குறோம். பேர் திரும்பி சரி. இன்னும் ஒரு ஒரே ஒரு காரியத்தை நம்ம இதுல பார்ப்போம். கடவுளுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. அவர் ஒரு பிளான வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய ஆயுசுல தான் அதை பார்த்து அது என்ன நிறைவேறலையேன்னு பார்த்து முழிக்கிறோம். உதாரணத்துக்கு ஆபிராமுக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்கும் போது அவருக்கு என்ன சொன்னாரு, நான் உன்னை ஒரு தேசம் ஆக்குறேன், ஒரு ஜாதி ஆக்குறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் 100 வயசுல தான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஐசாக்கு பிறந்து அவர் வளர்ந்து 60 வருஷத்துக்கு தான் அவருக்கும் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த உடனே யாக்கோபுக்கு இப்ப என்ன வயசு? 130 வயசு. ஆபிரஹாமுக்கு அது சொல்லி 215 வருஷம் ஆயிருச்சு. நான் உன்னை தேசமாக்குறேன்னு சொல்லி 215 வருஷம் ஆயிருச்சு. இந்த குடும்பத்துல எத்தனை பேர் தான் இருக்காங்க இப்போ? 70 பேர் தான் இருக்கிறாங்க. 215 வருஷம் ஆகிவிட்டது. ஆபிரஹாம் செத்துட்டாரு, ஐசாக் செத்துட்டாரு, இன்னும் தேசம் எப்போ ஆவருது? இது ஆவர கதையான்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஆனா 400 ஆண்டு பொறுத்த பிறகு பெரிய 2 மில்லியன் ஜனங்களா தேசமா மாறிவிட்டாங்க. கடவுளுடைய நோக்கம் பாருங்களேன், நம்ம வந்து கடவுளுடைய நோக்கம் நம்ம ஆயுசுல தான் நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. அந்த இதுல இருந்து வரவங்க நம்மளுடைய கடமை என்ன? அதை செஞ்சுட்டு நம்ம போயிடணும். நம்மளதான் சக்சஸ் வரணும். இது ஏன் நடக்கல, அது ஏன் நடக்கலன்னு நம்ம பார்க்க கூடாது. கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்துல நம்ம கனெக்ட் ஆகி நம்மளுடைய கடமை என்னவோ அதை செய்துவிட்டு நம்ம போகிறவர்களா இருக்கணும். அதான் நம்ம பாக்குறோம். அது ஏன் இது நடக்கல அது நடக்கல நம்ம ஆயுசுல கேட்க முடியாது. நம்மளுடைய பிளான் எல்லாம் என்ன இருக்கணும், அவருடைய பிளான் என்ன இருக்குதோ நித்திய பிளானு, அதுல நம்ம சம்பந்தப்படணும். இந்த உலகத்துல அநேக பேர் அவர் ரட்சிக்கணும்னு இருக்காரு. அதுக்கு நம்ம ஆயுசுல நம்ம என்ன செய்ய முடியுமோ செஞ்சு செய்ய பார்க்கணும். அவருடைய நோக்கத்துல உதாரணத்துக்கு நான் வில்லியம் கேரி சொன்னேன், பாவம் மனுஷன் இந்தியால கிறிஸ்தவங்களை பரப்பணும். நம்முடைய மூதாதையர்கள்லாம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ மூதாதையர்கள் இந்து மூதாதையர்கள்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாரம்பரியம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்காது எவ்வளவோ நல்லது. எல்லாம் மூட நம்பிக்கையில இருந்தவங்க, விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. ஒரு ஒரு கிழவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருவாங்க, அந்த கிழவன் செத்துட்டான்னா அந்த பொண்ணையும் கொளுத்திடுவாங்க. இந்த மாதிரி இருந்த ஜாதி கொஞ்சம் கூட ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லை. சுவிசேஷம் வந்து தான் அவங்களை எல்லாம் மாத்துச்சு. அந்த மாதிரி மூதாதி அப்படிப்பட்டவங்களை மாத்தணும்னு வந்தது வில்லியம் கேரி. அவர் வந்தாரு, வந்துட்டு என்ன ஆச்சு தெரியுங்களா? 38 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, ஒரு ஆள் சபையில இல்ல. 38 வருஷம் யோசிக்க முடியுமா? 38 வருஷம் சோர்ந்து போயிட்டாரா? இல்ல, 38 வருஷம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? 17 மொழியில பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணாரு. 17 மொழியில இந்தியால 38 வருஷம் ஒரு ஆள் கன்வெர்ட் ஆகல. ஆனா இப்போ வர எல்லா கன்வர்ஷன்ஸுக்கும் அவருக்கு பலன் இருக்கு தெரியுமா? அவர் பண்ண டிரான்ஸ்லேஷன் தான். ஆனா அவர் ஆயுசுல பார்க்கவே இல்லை அவர் பண்ண முயற்சிகள். ஆனா பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் நம்ம ஆயுசுல எல்லாம் நடக்கணும் பார்க்க முடியாது. நம்முடைய கடமை என்னவோ கடவுளுடைய சித்தத்துல இருக்கும், அந்த சரியான பாரம்பரியத்துல இருக்கும். நம்முடைய கடமையை நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அவர் அதை பயன்படுத்துவார், புரியுதுங்களா? அதனால அது நடக்கல இது நடக்கல இல்ல, சத்தியத்துக்காக நின்று எவனுமே நம்மளனால கூட சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம நின்று நம்முடைய கடமையை முடிச்சுட்டு போனோம். அதான் நம்ம கத்துக்கிறோம் இந்த பாடத்துல. சரி,